சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான நேயர்களே, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியத்தின் சார்பாக கொடுக்கப்படுகிற வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நாட்களிலே நாம் உபாகமம் புத்தகத்தை கற்று வருகிறோம். உபாகமம் 11 அதிகாரத்திலே அவர்கள் பிரவேசிக்கப் போகிற அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். இந்த வாக்குத்தத்த பூமியானது எகிப்தை போல இருக்காது. இந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அடிப்படைகள் என்ன என்பதை கர்த்தர் கூறுகிறார். பாருங்கள், உபாகமம் 11 அதிகாரம் 1 வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புக்கு மாறு உத்தரவாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 11 அதிகாரம் 8-9 வசனங்கள், ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. எகிப்து தேசத்திலே நீர் பாய்ச்சும் வயல்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், உபாகமம் 11:10, நீ சுதந்திரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். அருமையானவர்களே, எகிப்திலே ஒரு வருடத்திற்கு ஒரு அங்குல மழைதான் பெய்யுமாம். அது அதிகமான மழை அல்ல. அதே வேளையிலே ஹவாய் தீவுகளிலே ஒரு வருடத்திற்கு 100 அங்குல மழை பெய்கிறது. எனவே எகிப்தின் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். வசனங்கள் 11-15 வரை பாருங்கள், நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். இவர்கள் குடியிருக்கப் போகும் தேசத்திலே தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் கஷ்டமானது. ஏனென்றால் அது காடு மேடானது, மலைகள் குன்றுகள் உள்ள பிரதேசம். அந்த நாளிலே இக்காலத்தைப் போல அவர்களுக்கு உபகரணங்கள் கிடையாது. வானத்தின் மழையை நம்பியே அவர்கள் வாழ வேண்டியது இருந்தது. தேவன் வேண்டுமென்றேதான் இந்த காரியத்தை செய்தார். அவரை மட்டுமே நம்பி அவர்கள் சார்ந்திருக்கும்படியாக அவர்களை அங்கே குடியேற்றினார். இன்றைக்கு அந்த தேசம் காய்ந்த நிலைமைக்கு காணப்படுவதற்கு காரணத்தை உபாகமம் புத்தகத்திலேயே நாம் பார்க்கலாம். அது தேவனுடைய நியாய தீர்ப்பே. அந்த நிலத்திலே கொஞ்சம் தண்ணீர் விட்டாலும் அது செழிப்பான ரோஜாவை போல மலரும் உண்டாயிருக்கிறது. அங்கே தேவையானது தண்ணீர்தான். ஆனால் இன்றைக்கும் தண்ணீர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஜனங்கள் தன்னை சார்ந்து இருக்கும்படியாக அவ்வாறு செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவருக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த தேசத்தின் நிலப்பரப்பை பார்க்கும்பொழுது அவருடைய ஆவிக்குரிய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் வாழ்வது போல ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயம்தான் எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைக்கும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தேவன் இந்த உலகத்திற்காக செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று எண்ண தோன்றுகிறது. எளிதாக எதையும் செய்து முடித்துவிட்டால் தாங்கள் முடித்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். எனவே கஷ்டப்பட்டு செய்து முடிக்கும் பொழுது கர்த்தர் அதில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்கு தேவனே கொடுக்கிறார். அது எளிதாக வரும் காரியமாயிருந்தாலும் கஷ்டப்பட்டு வரும் காரியமாயிருந்தாலும் அவரே நமக்கு படி அளக்கிறவராயிருக்கிறார். உபாகமம் 11:22 பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால். எதன் அடிப்படையிலே அவர்கள் அந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள் வசனங்கள் 23-25 வரை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். அருமையானவர்களே, தேவன் இவர்களுக்கு கொடுத்த பூமி ஒரு நன்கொடை. இதுவரை அவர்கள் தங்கியிருந்த நிலத்தை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறந்தது! யூப்ரட்டிஸ் நதி தொடங்கி மத்தியதரை கடல் வரைக்கும் பரவிய பூமி, லீபனோன் முதல் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வந்த பாலைவனம் வரைக்கும் அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். இது சுமார் 30 லட்சம் சதுர மைல்கள் உள்ள இடம். ஆனால் 30,000 சதுர மைல்களை கூட அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. இஸ்ரேல் தேசமானது உச்சக்கட்டத்திலே இருந்த தாவீது சாலமோன் காலத்தில் கூட அவ்வாறு இல்லை. கர்த்தர் இங்கே கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் உள்ளங்கால் படும் எல்லா இடத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். இது அவர்களுக்கென்று கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அதிலே நடந்து தெரிவதற்கும் அதை தங்களுக்கென்று எடுத்துக் கொள்வதற்கும் அனுபவிக்கிறதற்கும் தவறிவிட்டார்கள். இதே காரியத்தை தான் யோசுவாவுக்கும் கர்த்தர் சொன்னார். அவர்களுக்கு முன்னாலே இருக்கும் அந்த தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொந்தமானது என்றார். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் அதற்கு உள்ளே போய் கிழக்கு மேற்கு மேலும் கீழும் நடக்க வேண்டும். அதை அவர்களுக்கென்று சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் விசுவாசிகளுக்குள்ளே ஏன் இத்தனை வித்தியாசங்கள்? சிலர் வெளிவட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பட்டினி கிடக்கிறார்கள். சிலர் ஆவிக்குரியவைகளை மிகச் செழிப்பாக பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு விசுவாசிகளை உன்னதத்திலே உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். சில விசுவாசிகளே இந்த நன்மைகளை வருந்தி பெற்றுக் கொள்கிறார்கள். சிலர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து கவலைப்படுகிறதில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும் என்று வாஞ்சித்ததுண்டா? அதை குறித்து கர்த்தரிடத்திலே கேட்டிருக்கிறீர்களா? சற்று எண்ணி பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதை குறித்து நீங்கள் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். 26 நாம் பார்ப்பது போல இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியும்படியாக கட்டளை பெற்றார்கள். இங்கே கீழ்ப்படிதலே மிக முக்கியமான காரியம். உபாகமம் 11:27, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். கீழ்ப்படிதல் இன்றைக்கு அநேகர் கண்டுகொள்ளாத ஒரு காரியமாகிவிட்டது. நான் கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறேன். நாம் கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே தான் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் வளர்கிறோம். அவருடைய கிருபையினாலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம். நாம் அங்கே காலம் காலமாய் இருக்கப் போவதும் அவருடைய கிருபையே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இல்லை என்றால் எத்தனையோ மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போகிறீர்கள். யோவான் 14:15 இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, கீழ்ப்படிதலானது தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட அற்புதமான மகிமையான உறவை நமக்கு ஏற்படுத்துகிறது. இதற்கு எதிர்மறையானதும் உண்மையானதாயிருக்கிறது. அதாவது கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வரும். பாருங்கள் உபாகமம் 11:28, எங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். இங்கே தேவன் மக்களிடத்திலே மிக இறங்கி வந்து கேட்கிற காரியம் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதே. எந்த நேரத்திலே அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. உபாகமம் 12 அதிகாரத்தையும் தொடர்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதை குறித்து இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் சரித்திரத்தின் பின்னான காலங்களிலே தேவன் எருசலேமை தெரிந்தெடுத்துக் கொண்டு அங்கே ஆலயத்தை கட்டும்படியாய் செய்தார். அவரை தொழுது கொள்ளும்படியாக அங்கே அவர்கள் செல்ல வேண்டும். எல்லா இடங்களிலேயும் அவரை தொழுது கொள்ள ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை? அதற்கான காரணம் மிக தெளிவானதாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த தேசத்திலே எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை இருந்தது. அவை எல்லாவற்றையும் தேவன் அழித்து போட சொன்னார். அதை அவர்கள் அழிக்காமல் இருந்தபடியினாலே ஒரே இடத்திற்கு தன்னை தொழுது கொள்ள வரும்படியாய் தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் ஒருங்கிணைந்தபடியினாலே ஒரு தேசமாக அது அவர்களை ஒருங்கிணைத்தது. எருசலேமிற்கு பண்டிகைகளை கொண்டாடும்படியாக அவர்கள் சென்ற காலங்களிலே அவர்கள் ஒற்றுமையாயிருந்தார்கள். ஆனால் இன்று நாம் தேவனை தொழுது கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மட்டும் கூட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏன் இது உண்மை என்பதை சமாரிய பெண்ணிடத்திலே இயேசு கூறினார். பாருங்கள், வாசிக்கிறேன், யோவான் 4 அதிகாரம் 21-24 வசனம் வரை பாருங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இன்றைக்கு விசுவாசிகள் தேவனை தொழுது கொள்வதற்காக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கூட வேண்டும் என்பது அல்ல. ஒரு தனி நபரை சுற்றித்தான் நாம் கூடுகிறோம். இதைத்தான் நாம் நம்முடைய மனதிலே ஆழமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் திருச்சபையின் பெயர் எந்த ஒரு வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது. முக்கியமான கேள்வி, இயேசு கிறிஸ்துவை சுற்றி நீங்கள் சந்திக்கிறீர்களா? அது இல்லை என்றால் நீங்கள் செய்வது விக்கிரக ஆராதனைதான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே வேறு எதற்காகவோ முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். பொழுதுபோக்கிற்காகவோ சமுதாய கூடுகைக்காகவோ நீங்கள் கூடுவீர்கள் என்றால் அதுவும் விக்கிரக ஆராதனையே. நம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உபாகமம் 12 அதிகாரம் 1-4 வசனங்களை பாருங்கள். உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து, அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புகளை அக்னியால் சுட்டெரித்து, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி, அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல். பிரிமானவர்களே, நியாயாதிபதிகளின் காலத்திலேயும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் மேல் தேவன் தண்டனையை அனுப்பியதற்கு காரணம் அவர்கள் திரும்ப திரும்ப விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி போய்விட்டார்கள். பின்னர் எலியா விக்கிரக ஆராதனைக்கு விரோதமான செய்தியை கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியாவிற்கு அடிமைகளாய் சென்றதற்கு காரணமும் விக்கிரக ஆராதனையே. பழைய ஏற்பாட்டிலே இறுதி புஸ்தகமும் எச்சரிக்கும் காரியம் விக்கிரக ஆராதனையே. இன்றைக்கு விக்கிரக ஆராதனை நம்மை பாதிக்கவில்லை என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. நாம் எவ்வளவு படித்தவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு அறிவு பெற்றவர்களாய் இருக்கிறோம், எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது, இந்த காலத்திலே நான் எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்முடைய ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையிலே எந்த ஒரு காரியம் வந்தாலும் அது விக்கிரகமே. அருமையானவர்களே, சிலர் வாலிப நாட்களிலே கர்த்தருக்குள்ளே நன்றாயிருக்கிறார்கள். நல்ல பணிகளுக்குள்ளே வேலைகளுக்குள்ளே சென்ற பின்னர் அவருடைய வேலைகளும் வேலை சார்ந்த கூட்டங்களும் முக்கியமானதாய் போய்விடுகிறது. வேத வசனங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கும் தேவனை கருத்தோடு ஆராதிக்கும் இடங்களுக்கும் வருவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நிலைமை, அவருடைய பதவி அல்லது அவருடைய வேலை அவர்களுக்கு விக்கிரகமாகி போனது. வாரத்தில் 7 நாட்களும் தங்கள் வேலைக்கு முன்னாலே முகங்குப்புற விழுந்து கிடக்கிறவர்களும் உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே எது வரும் என்றாலும் எந்த காரியமும் விக்கிரகமே. உபாகமம் 12 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். குறிப்பிட்ட காலம் வந்தபொழுது எருசலேம் தேவனை தொழுது கொள்ளும் இடமாக குறிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரும் இஸ்ரவேல் மக்கள் ஒரு இடத்திலேயே தேவனை ஆராதிக்க கூடும்படியாய் கூறப்பட்டிருந்தது. ஒரே ஒரு இடத்திலேதான் அவர்கள் தகன பலிகளை செலுத்த வேண்டும். மற்ற பலிகளையும் தசமபாகங்களையும் நேர்ச்சைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். தங்கள் உணவிலே அவர்கள் கொண்டு வந்த தசமபாகத்தையும் கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்துத்தான் உட்கொள்ள வேண்டும். உபாகமம் 12:15-16 பாருங்கள். ஆனாலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசஸ்தலங்களிலெங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். வீடுகளிலே அவர்கள் உட்கொண்ட உணவும் உண்டு, அது அவருடைய தொழுகையின் ஒரு பகுதியாகாது. அதை கூட எப்படி சாப்பிட வேண்டும் என்று உணவு தொடர்பான கற்பனைகளும் கொடுக்கப்பட்டது. வீட்டிலே உணவு அருந்துவதற்காக சடங்காச்சாரமான சுத்தமாக்கும் கிரியைகள் செய்யப்பட வேண்டியதில்லை. பலிக்கு பயன்படுத்தக்கூடிய மிருகங்களையே வீட்டிலே கலைமான்களைப் போல அடித்து பூசிக்கலாம், ஆனால் அது சுத்தமான மிருகத்திலே அடங்கியிருக்க வேண்டும். ஆனால் இரத்தம் புசிக்கப்படலாகாது. மட்டுமல்ல, தேவனுக்கு காணிக்கையாக படைக்கப்படும் எந்த காரியமும் அந்த ஒரே இடத்திலே தேவனுடைய சந்நிதியிலே உட்கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 12:21-25 பாருங்கள். உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால், கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம். வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம். இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வருமோன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. லேவியராமம் 17 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள். ஒரு எருதோ ஆட்டுக்கடாவோ ஆட்டுக்குட்டியோ கொல்லப்படும் என்றால் அது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். லேவியரும் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சோந்த வாசனையாக தகனிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனாலே பிசாசுகளுக்கு அவர்கள் பலியிடுவதை அது தடை செய்கிறதாயிருந்தது. அவர்கள் வாக்குத்தத்த பூமியிலே போய் குடியேறும் பொழுது எருசலேமை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் உணவிற்காக எந்த ஒரு மிருகத்தையும் அடிக்க வேண்டுமென்றாலும் அவ்வளவு தூரம் அவர்கள் கொண்டு வர முடியாது. எனவே இப்பொழுது அவர்கள் உணவுக்காக அடிக்கும் மிருகங்களை வீட்டிலேயே அடிக்கலாம், ஆனால் அந்த மிருகத்தின் இரத்தம் புசிக்கப்படலாகாது என்று சொல்கிறார். ஏனென்றால் இரத்தம் ஜீவனை குறிக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உபாகமம் 12:29-31 பாருங்கள். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும், அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. அவர்கள் குடியிருக்கப் போகிற தேசத்திலே இருக்கிற ஜனங்களை பரிபூர்ணமாக அழிக்க வேண்டும் என்பதை குறித்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய வழிபாடுகளிலே, மாயை ஆராதனைகளிலே தங்கள் குழந்தைகளையே பலி செலுத்தும் பழக்கமும் இருந்தது. அந்த விக்கிரகங்கள் நெருப்பினாலே சூடேற்றப்படும், பின்னர் அதன் கரங்களிலே குழந்தைகள் வைக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். இது எத்தனை பயங்கரமானது என்று சற்றே எண்ணி பாருங்கள். தேவன் அப்படிப்பட்ட பழக்கங்களை வெறுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் வெறுக்கும் காரியத்தை நாமும் வெறுக்க வேண்டும். தேவன் நேசிக்கும் காரியத்தை நாமும் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமம் 12:32 நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற கற்பனைகளை அவர்கள் கருத்தாய் கவனிக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்றால் மற்ற ஜனங்களை தேவன் நடத்தியதைப் போலத்தான் இவர்களையும் நடத்துவார். ஒரு சில பாவங்களை பார்த்து மட்டும் செயல்பட போவதில்லை. பாவம் யார் செய்தாலும் அது பாவமே. இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனையா வந்திருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து தாங்களும் பாவத்திலே வாழ்வதை நாம் கவனிக்கலாம். அருமையானவர்களே, பாவம் பாவமே. இஸ்ரவேலர் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதுவும் தண்டனைக்கு தப்பாது. எனவே அவர்களுக்கு உற்சாகம் தரும் காரியம் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நிகழ்ச்சியை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தருடைய வசனங்கள் மூலமாய் அவர் தமது மன விருப்பத்தை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் வெறுக்கும் காரியங்களை நாம் வெறுக்கும்படியாக, அவர் நேசிக்கும் காரியங்களை நாம் நேசிக்கும்படியாக, நம்மை அவர் கரங்களிலே அர்ப்பணிப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இஸ்ரவேலரின் புதிய சந்ததியினர் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக திரும்ப திரும்ப அவர்கள் முன்னோர் செய்த பாவங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து அனுப்பினீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை குறித்தும் நீர் கருத்துள்ளவராக, நீர் வெறுக்கிற காரியங்களை எங்களுக்கு உணர்த்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நேசிக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை படித்துக் கொள்கிற நாங்கள், உம்முடைய தூய ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை கேட்கிற நாங்கள், ஒவ்வொரு நாளும் அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் கருத்துள்ளவர்களாயும் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 46:28. ஏசாயா 46:28.